அதுபோல அவங்க எல்லாம் நாத்தியம் பேசி நாத்திலும்பா இவன் நமச்சிவாயை சொல்லி நாத்திலும்பேன்னு. அது சரிதான், இல்லைங்கிறவன் அதான் சொல்லுவான், உண்டங்கிறவன் அதான் சொல்லுவான். சிவஜிவ போய் எனக்கு என்ன ஒரு பெரிய இல்லை 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 இல்லவே இல்லை அப்படின்னாரு. இங்கே நமச்சிவாய 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 சிவஜிவ நமச்சிவாய அப்படின்னு அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த நாட்களும்பு நமக்கு இந்த நாட்களும் இவன் எப்படி ஆக. எனவே பொருந்திய பொச்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன தமியே நான் மற்ற என்னே நான் ஆமாரே. ஆனா பெருமானி அடியேன், நான் அடியவனாக இருந்தாலும் சரி, இனி அடியவனாக ஆதற்குரிய தகுதியை நீ செய்தாலும் சரி, நீ முன்னே விட்டுவிடாதப்பா, என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பரிந்துரையாக முடிக்கிறோம் அல்லவா.
அப்படி வருகின்ற பகுதியிலே நாம் சென்ற முறை 13வது பாட்டு பார்த்தோம். அடுத்தது நம்முடைய மனோகரன் இது ஏன்னா எங்களுக்கு ரத்தினகிரியிலே மற்ற இடங்கள்லாம் கூட நாம் எங்கே நிற்கிறோம் எங்கே தொடங்கணுங்கிறது அவர் தான் சொல்வார். அந்த வகையிலே இப்பொழுது 14வது பாடலாக இருக்கிற பகுதியை பார்த்தோம். ஆமாறுவும் திருவடிக்கே அகங்குடையேன் பண்புருகேன் பூமாலை புனிந்து ஏத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேடில் கோமான் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் தாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வாணி என்று சொல்ற தன் நெஞ்சிற்கு சொல்வது. தன் நெஞ்சு இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு நெஞ்சுக்கு நேரே சொல்லாமல் மறைமுகமாக நெஞ்சிற்கு சொல்வது, ஆனா நமக்கு சொல்வதாக அமைந்திருக்கு. ஆமாறு திருவடிக்கே அகங்குழையேன், ஒரு அருமையான தமிழ் சொல்லுங்க. ஆம் ஆறு 4வது வரியில சாம் ஆறு இல்லை. அப்போ ஆமாறு ஆமாறுன்னா நாம் வாழ வேண்டிய வழி, சாகுமாறுன்னு தெரியும் போற வழி அல்லவா. இப்ப வாழ வேண்டுமா அல்லது சாதல் வேண்டுமா என்று கேட்டால் சாதல் இன்றி வாழ்தல் வேண்டும். அதுதான் ஆம் ஆறு. இந்த ஆன்மாவானது வளர்கின்ற வளர்ச்சி ஆறுன்னு வழி. இந்த ஆன்மாவானது வளர்கின்ற வளர்ச்சிக்கு போகும்னு சொன்னா அது எதுவா இருக்க முடியும்? அடிக்கடி சொல்லுவது திருக்குறள்ல திருவள்ளுவர் எது அறிவு என்றார், நன்றின் பாலுவிப்பது அறிவு, எத்தனையோ அறிவு சொல்றார். அதனால பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு எதுவரையிலும் நாம் பிறக்கிறோமோ அதுவரைக்கும் நாம் பேதமை அறிவற்றவர்களாக இருக்கிறோம். அப்ப என்று இந்த பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்கிறோமோ அதுதான் தலையாய அறிவு. இது முதல் அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கார். 10வது குறள்ல பிறவி பெருங்கடல் நீந்துவன் யார்? இறைவனடி சேர்ந்தார், சேராதார் நீந்தார் என்று சொன்னார். அப்போ பிறவியாகிய பெருங்கடலை நீந்துகின்ற ஒருவர்கள் யார்? அவர்கள் தான் தெரியும். அது அவர்தான் செம்பொருள். அதுதான் செம்பொருள் என்பது பெருமானையே அறிவது. அந்த சிறப்பென்னும் செம்பொருளாக இருக்கின்ற பொருளை அறிந்து அறிவது அறிந்தால்தான் இந்த பிறப்பென்னும் பேதமை நீங்கும். அப்போ உயிருக்கு ஆம் ஆறு எது என்று கேட்டால் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது, பெருமானுடைய திருவடியை காண்பது. அப்படிப்பட்ட ஆமாறு உன் திருவடிக்கு, உன்னுடைய திருவடிக்கு நான் முன்னே சொல்லியிருக்க பலமுறை திருக்குறள்ல 10 குறள்ல 7 குறள் திருவடியை பற்றி பேசுகிறது. 7 குறள் திருவடியை பற்றி பேசுகிறது. வாலறிவன் நற்றால் தொழாரனின் மலைமிசை ஏகினான் மானடி வேண்டுதல் வேண்டாமை இலானடி அறவாடி அந்தனன் தாள் என்குணத்தான் தாள் இறைவன் அடி வேண்டுதல் வேண்டாம் இலானடி. 3 குறள் தான் திருவடியை பற்றி சொல்லாது, 10ல் 7 குறள் திருவடியை பற்றி. அதனால நம்முடைய தமிழர்கள் திராவிட பாரம்பரியம் என்பது நல்ல இறைவனுடைய திருவருளில் தோய்ந்த திராவிட பாரம்பரியமே தவிர வந்து சும்மா சாதாரண இல்லைங்கிற பாரம்பரியம் அல்ல. இருக்கிற நம்ம நூலை வச்சு பார்த்தோம்னா அப்படிதான் சொல்லுது அல்லவா. தொல்காப்பியம் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனிவன் கண்டது முதனூலாகும். வினையை பற்றி சொல்லுகிறார். அது நின்றும் நீங்கியவன் யார்? விளங்கிய அறிவன், அவன்தான் இறைவன். அதைத்தான் திருவள்ளுவர் வாலறிவன் என்றார். தொல்காப்பியம் விளங்கிய அறிவன் என்று. அதனால வெளியே வந்து அந்த பெருமானை அடைவதுதான் இந்த உயிரினுடைய ஆம் ஆறு. வாழுகின்றவர் உண்மையாக வாழ வேண்டியது அதுதான். அந்த ஆமாறு உன் திருவடிக்கே, உன் திருவடிக்கு நான் ஆகுமாறு என்ன செய்யணும்? அகங்குழையேன். இந்த குழைதல், குழைதல்னா நெகிழ்தல் என்று பொருள். இந்த அந்த அகமானது உள்ள உள்ளீடாக இருக்கிற மனமானது குழைய மாட்டேங்குது. பெருமான் அடைவதற்கு வேற எதற்கெல்லாம் குழைகிறது, ஆனால் எந்த ஒன்றிற்கு குழையணுமோ அந்த ஒன்றில் குழையிலையா? அகங்குழையேன். சரி வேண்டாம், அது ரொம்ப பெரிய நிலை. அகங்குடைதல் என்பது இன்னும் பெரிய நிலை. இன்னும் கொஞ்சம் அடித்தளமா இருக்கிறது. அன்பு உருகேன். ஒரு அன்பாவது இருக்குதா பெருமாண்டத்துல? அந்த அன்பு இருக்குமானால் கொஞ்சம் படிப்படியா மேல போலாம். திருமூலர் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலா, அன்பே சிவமாவது யாரும் அறிகிலா என்று சொன்னார். அப்போ அன்பு என்ற ஒன்றுதான் பெருமான் அடைவதற்குரிய தலையாய நெறி, நிலையாய நெறி. நல்லவா, நாம் அபிஷேகம் பண்றோம், அர்ச்சனை பண்றோம், இதெல்லாம் வேற. இந்த அபிஷேக அர்ச்சனை எல்லாம் இல்லாமல் இடைவிடாது பெருமானத்தில் கொள்ளுகிற அன்பு இருக்கிறதே, அதுதான் ஆமாற்றுகிறது. நம்முடைய உயிரானது வாடுதற்குரிய முத்திய நேற்றுக்கு சேர்ந்த வழி. அதனால அப்படி அன்பு உருகேன். அந்த அன்பு கூட அன்பு செய்யேன் இல்லல, அன்பு உருகேன். இந்த அன்பு செலுத்த 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 என்ன கேட்டா, தண்ணீர் தண்ணீர் தாரதார தாரையா வரும் அந்த உருக்கத்தினால். திருவள்ளுவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புங்கன் நீர் பூசல் தரும். இந்த அன்பை நீங்க ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னா அதை அடைச்சி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னாரு, ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு இருந்ததுன்னு சொன்னா இவரா இப்படியா என்று சொன்ன உடனே என் கண்ணு தண்ணி தானா உண்டு. அப்போ இந்த அன்பினை அடைப்பது முடியாது, ஏனென்றால் கண்ணீர் அது கொலப்படுத்திவிடும் என்று சொன்னார். அதுபோல அன்பு உருகேன், என்னுடைய அன்பானது பெருமான் மீது நிலையாக செலுத்த 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 என்னுடைய அப்படியே உருக்கம் ஏற்படும். அந்த உருக்கத்தினாலே கண்ணீரானது அப்படியே ஏற்படும். அதற்கு அதுவும் செய்யே அன்புருகேன். சரி, பூமாலை புனிந்து ஏத்தேன். பெருமானை அடைவதற்குரிய பல்வேறு நெறிகளிலே இந்த மலர்களை தொடுத்து பெருமானை வழிபாடு செய்தல், மலர்களை தொடுத்து வழிபாடு செய்தல். இந்த மலர்களை தொடுத்து வழிபாடு செய்தல் என்பது நம்ம சங்ககால தமிழர்களிடத்திலேயே இருந்திருக்கிறது. எல்லாம் இலக்கியம் இருக்குது. திருமுருகாட்டுப்படி பத்து பாட்டுல முதல் நூல், பத்து பாட்டுன்னு ஒரு நூல் இருக்கு, பத்து பாடல் எப்படி, அதுல முதல் திருமுருகாட்டுப்படி முருகப்பெருமா அருமையாக முருகா உன் திருவடியில இந்த மலர்களை எல்லாம் அணிவித்து என்று வருது. இதோட நூறுடம் புறநானூர், புறநானூர். குவிமுகள் எருக்கம் ஆயினும் உடையவை கடவுள் பேனையும் என்ன வாங்கு. பெருமானுக்கு நீங்க போடுகின்ற பொழுது நல்ல ரோஜா பூவா மலர்ந்த பூவா போடணும்னு இல்லை, கிடைச்சா போடலாம். நல்ல அருமையா மல்லிகை மலரா செய்தால் செய்யலாம், பரவாயில்ல. தாமரையா செய்தா செய்யலாம். ஐயா எங்க ஊர்ல இதெல்லாம் ஒண்ணு கிடைக்காது, பின்ன என்னதான்ப்பா கிடைக்கும். தப்பா நினைச்சுக்காம சொல்றீங்களா? தப்பா இந்த நேரத்திலயும் தப்பா நினைக்காம இருக்கீங்களா? அப்படின்னா தப்பா நினைக்கிறாங்க. எங்க ஊர்ல மன்னிக்கணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும். எருக்கும் போதுதான் இருக்குது, அங்கங்க கிடக்கும். அடாராடா அந்த மலர் எடுத்து போடு. புள்ளிலை எருக்கம் ஆயினும் ரொம்ப மட்டமான பூ, தாழ்ந்த பூ, எருக்கும் பூ. அந்த எருக்கும் பூவா இருந்தாலும் கூட உடையவை கடவுள் பேணேம் என்ன வாங்கு. பெருமான் அதை வேண்டாம் சொல்ல மாட்டானு. அன்பினால் போடுவதே அப்படியாப்பா, இருக்கும் போதுதான் கிடைச்சதா, ரொம்ப நல்லதுப்பா என்று தலைவன் இங்கே ஏற்றுக்கோங்க. என்ன வாங்கு, பாட்டு நாளே வரிதான். மடவர் மெல்லியர் செலினும் கடவன் பாரி கைவன்மையே, பாரியை பற்றி பேசுகிற பாட்டு. நீங்க நல்ல புலவர்களால வந்து அருமையான வெண்பாவோ ஆசிரியப்பாவோ பாடினாதான் எங்க பாரி கொடுப்பான் இல்ல, ஒண்ணுமே இல்லாத ஆளு. வசன கவிதை இருபதாம் நூற்றாண்டாள், அத்தானன் தானே பொத்தானன் நீதானு பாடுறப்பல்லவா. இந்த ஆள் போய் எங்க பாரிய அது மாதிரி சாதாரண மட்டமான சொன்னா கூட சரிதான் போ என்று கொடுப்பான். எது போல, நல்ல மலர்களால் இல்லாமல் வெறும் எருக்கு பூவை போட்டா கூட ஆண்டவன் எப்படி அந்த அன்பு செய்யறான், அது போல எங்களுடைய பாரி மடவர் மெல்லி ஏத்தலினும் ஒண்ணுமே தெரியாது, எடுத்து பெருவில் தேக ஏதோ ரெண்டு வரிய நாலு வரிய என்னமோ கட்டி கட்டி எடுத்துட்டு போனான். போய் பாரியே அப்படின்னு சொன்னா கூட பாப்பா என்று பற்றி தருவான் என்று புறநானூற்று. அதனால திராவிட பாரம்பரியத்துல அருமையாக கடவுள் கொள்கை இல்லை என்றால் அது திராவிட பாரம்பரியம் அல்ல என்று சொல்லுவாங்க. ஆகவேதான் பூமாலை புனிந்து ஏத்தேன். இது மலர்களாக தனித்தனி மலர்களாக வழிபாடு செய்வதும் உண்டு, மலர்களை மாலையாக தொடுத்து பெருமானுக்கு அணிவதும் உண்டு, ரெண்டும் உண்டு அல்லவா. அதனால இப்படி மலர்களாக தொடுத்து அணிவதும் அல்லாமல் பூமாலை புனிந்து ஏத்தேன் அருமையாக நாரெடுத்து அந்த மலரை கட்டி அல்லவா பெருமானுக்கு கழுத்தில் அணிவது, தோளில் அணிவது, அப்புறம் சிரத்தில் அணிவது, இப்படி எல்லாம் பல்வேறு அமைப்பா இருக்கு. அது மாலை கட்டுறவங்களை கேட்டோம்னா பல்வேறு கட்டுவாங்க. ஆகவே அந்த மாதிரி இருக்கிற பூ மாலை புனிந்து ஏத்தேன் உனக்கு அது கூட செய்யலையப்பா. நம்ம திருமூலர் இன்னும் கீழே போனார், இவங்காவது பூலியே நின்னாங்க. திருமூலர் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. அந்த எருக்கும்போ கூட கிடையாது சாமி எங்க ஊர்ல. பின்ன என்ன இருக்கிறது, ஏதோ இந்த தழை தாம்பு இந்த வேதியை இருப்பாருங்க, அதுல இவ்வளவு ஒன்று வந்து வந்து ரெண்டு தழை இருக்கினார். அடாராடா அதுவே போடும் ஆண்டவனுக்கு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, பச்சியா இருந்தா போதும். ஆகவே அப்படி பூ மாலை புனிந்து ஏத்தேன், அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு நான் வழிபாடு செய்யல, புகழ்ந்து உரையேன். நான் உன்னை போற்றியாக பெருமானை போற்றி உரை செய்யவில்லையே அப்படின்னு சொன்னார். இந்த புகழ்தல் என்பதற்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, திருமுறையிலிருந்து திருமுறையே உரை காணும். அப்படி அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தது. சங்கிலக்கியங்களுக்கு சங்கிலக்கியத்தை விட்டு போகாமையே உரை காண்பது, அதுபோல திருமுறை என்றால் திருமுறை இடத்திலிருந்து விடாமலேயே உரை காண்பது, சித்தாந்த சாஸ்திரம் என்றால் சித்தாந்த சாஸ்திரத்துக்குள்ளேயே உரை காண்பது, அப்படின்லாம் பெரிய பேராசிரியர்லாம் இருந்தாங்க அல்லவா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நாங்கெல்லாம் பேராசிரியர் அல்ல, எங்க பேராசிரியர் அவ்வளவுதான், பேராசிரியர் இங்கேயோ இருக்கிறாங்க என்று சொல்றேன். அப்படி உரை செய்யும். அப்படி வருகின்ற பொழுது புகழ்ந்து உரையேன் என்று சொல்றார். அப்ப என்ன புகழ்ந்து உரைப்பது, திருமுறையை கொண்டே சொல்லணும். இது எட்டாம் திருமுறை திருவாசனம். மற்ற நீங்க மற்ற பதினோரு திருமுறை அல்லது இந்த திருமுறையிலேயே பின்னால் எங்க இருந்தாலும் கூட சொல்லுங்க அப்படிங்கிறாள். ஆனா திருமுறைக்கு திருமுறையே இருக்கணும். என்ன செய்யணும், என்ன எப்படி போகணும்னு சொல்லுவது. இந்த பாடலிலே அடுத்த வரியெல்லாம் என்ன பாருங்க, புனிந்துரையேன், அப்புறம் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். அட உன் திருக்கோவில ஒரு நாளைக்கு ஒரே தூசி துப்பமா இருந்ததுன்னா ஒரு விளக்கமா எடுத்து கூட்டியிருக்கனா, அதுவும் செய்யலையே. அரை விளக்கமாறு எடுத்து கூட்டி நல்லா தூய்மையா இருந்து வச்சுங்க. இதெல்லாம் எந்த காலத்துல சாணி கண்டதோ இன்னமும் ஒரு நாளைக்கு எடுத்து மெழுகிறத என் செய்யலாமே. இந்த சாண் தமிழனுக்கு இருந்த அறிவுல எவ்வளவோ தலை சிறந்த அறிவு, அதுல ஒண்ணு மாட்டமில்ல. இந்த பசுவினுடைய சாணம்தான் இந்த கிருமிகளை போக்க வல்லது என்று கண்டான் இந்த காலத்துல. இல்லைன்னா வேற எதையாவது மெழுகிறோமா, நீங்கெல்லாம் தண்ணி ஊத்தி கழுவிட்டு ஆரம்பிச்சிடும், ஏன்னா எல்லாம் முசக போட்டோம், அதனால அது பக்கமே திரும்பலாம். ஆனால் பசுஞ்சானத்தில் அந்த கிருமிகளுக்கு நீக்கும்படியான அமைப்பு இருக்கிறது என்று தமிழுடைய அது இன்னைக்கு நேரத்தில் தங்க இலக்கியத்தில் இருக்கு. மெழுகும் ஆப்பி கண்களுள் நீராணி. தலைவன் இறந்துட்டான், ஓராண்டு ஆச்சு, அந்த ஓராண்டு நினைவில் போய் அப்படியே தன்னுடைய வீட்டை மெழுகிறா. மெழுகும் போது எப்படி மெழுகிறான், பைப்பு தண்ணியோ அல்லது குளத்தண்ணியோ எடுத்துக்கல, மெழுகும் ஆப்பி. ஆப்பின்னா பசுவினுடைய சாணம். கண்களுள் நீராணி, பாவம் சென்ற ஆண்டு இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை, இனிமே என்னை காணப்போம் என்ன நினைக்கும்போது அப்படியே கண்ணீர் சொட்டுது. அந்த கண்ணீரால அந்த சாணத்தை குளித்து மெழுகிறாள். பாவம் மெழுகும் ஆப்பி கண்களுள் நீராணி. அப்ப பசுவின் சாணத்தில் தான் இந்த கிருமி நாசினி இருக்கிறது என்பதை என்னைக்கு கீ மூவில் கண்டான் தமிழன். இன்னைக்கு அது மாறுபாடு. ஆகவே தூகேன் மெழுகேன் கூத்தாடின் என்று பின்னால வருகிறது. இவை எல்லாம் நீங்க பார்க்கின்ற பொழுது இதுக்கு என்னன்னு பேரு, சித்தாந்த சாஸ்திரம் படிச்சிருக்கீங்க அருமையா. ஆகவே கோவில்ல போய் அருமையாக கூட்டுவது, மெழுகுவது, பூமாலை மலர் பறிப்பது, தொடுப்பது, பெருமானுக்கு அணிவது, பெருமானை போற்றுவது, இதெல்லாம் என்னன்னு பேரு, சரியை பார்த்தீங்களா. அதான் திருவண்ணாமலையில சொல்லணும் பார்த்தீங்களா. எங்க தஞ்சை மாவட்டத்தில் கேட்டோம்னா என்ன சொல்றது, என்ன என்ன சொல்லுவீங்களோ, சரியை. அப்ப பெருமானை அடைவதற்குரிய நெறிகளிலே நான்கு நெறி, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியை என்பது என்ன? இது மாதிரி திருக்கோவிலுக்கும் நல்ல அருமையாக தூய்மைப்படுத்தாவிட்டால் தூய்மைப்படுத்துவது, மெழுகையிடாவிட்டால் மெழுகுவது, பிறகு மாலை கொடுப்பது, பெருமானை போற்றி வணங்குவது, இதெல்லாம் சரியை என்று. இந்த சரிய நெறிய விளக்க வந்தவர் யார்? அப்பர். பார்த்தீங்களா? அப்ப நால்வர் பெருமக்களிலே, ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர் ஆகிய நால்வரிலே சரிய நெறிய விளக்க வந்தவர் அப்பர் சுவாமி. அதனால் தான் அவர் கையில் என்ன வைத்திருந்தார்? உழவார திருப்பணி வைத்திருந்தார். இன்னைக்கு உழவாரம் திருப்பணி என்றெல்லாம் சொல்லணும்னு சொன்னா அதுக்கு முன்னோடியாக இருந்த பெருமை நாவுக்கரசருக்கே உரியது. அவர்தான் கையில் உழவாரப்படி வைத்தது. அப்போ அவர் சரிய நெறிய விளக்க வந்தவர். அவர் ஒரு அருமையான பாடல், அந்த பாடல் உங்களுக்கு தெரியும், தொடக்கம் சொன்னாலே சொல்லுவீங்க. நிலை பெருமாறு என் உதியேல், தெரியுமில்ல? நிலை பெரும் இங்க பேர் ஆமாறு உன் திருவடிக்கே என்று சொன்னார்ல. உனக்கு வந்து ஏதோ நீ வந்து ஆகர வழியா பாக்குறியா இல்ல சாகர வழியை பாக்குறியான்னு. ஆகர வழியை பாக்குறதுன்னா இவையெல்லாம் செய்யணும். அவர் நிலை பெருமாறு என் உதியேல், அது அறிவுறுத்தா நெஞ்சுக்கு. நெஞ்சு, நீ இந்த மாதிரி இருந்து பிறந்தும் செத்தும் பிறந்தும் செத்தும் போறதை விட்டுட்டு பிறப்பென்னும் பேதனை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதற்குரிய உனக்கு நிலை வேண்டுமா என்று கேட்டார். ஆமாங்க வேண்டும். நெஞ்சே நீ வா, இங்க வாடா, இங்க உட்கார்ந்துட்டு பாக்குற, இங்க வா. நெஞ்சே நீ வா, வந்துட்டு என்ன செய்யணும்? நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு, எப்ப போகணும்? புலர்வதன் முன் புக்கு, விடியற்காலம் கதிரவன் வருவதற்கு முன்னால. எனவே கதிரவன் வருவதற்கு முன்னால புக்குன்னு அப்படியே தூங்கணும்னு அப்படியே மூஞ்சியோட போடாது. காலை எழுந்து கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து, திருவிழாத்துல பாடினதுனால காவிரியில குளிச்சாரு, திருவண்ணாமல பைப்பில குளிச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆமா, இங்க எங்க காவிரிக்கு போறது? அதனால அங்கேயேதான் இப்ப எங்க காவிரிக்கு போறது? அங்க மேல அங்க கர்நாடகா விட்டாலும் இங்க குளிக்கிறதுக்கு என்னது பண்ணுவான் பாவம்? ஒண்ணும், அதனால திருவிழாத்திலேயே கூட கஷ்டம் தான் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் போவோம். அதனால எனவே அந்த காலையில எழுந்து நீராடி நீரும் ஆடி அந்த வழிபாடெல்லாம் முடித்து கொண்டு போகணும் அல்லவா? எங்கே? திருக்கோயிலுக்கு. உலர்வதன் முன் அலைகிட்டு நல்ல கூட்டி மெழுக்கும் இட்டு பூமாலை புனிந்தேத்தி, அருமையா இதே அப்படிதான். புகழ்ந்து பாடி, என்ன புகழ்ந்து பாடுவது? எல்லாரும் திருமுறை படித்தவங்களா? எல்லாரும் திருவாசகம் படித்தவங்களா? இல்லை, இல்லை. அதனால அவர் தன் வாயினால என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பெருமானுக்கு போச்சுதான். இல்ல என்னது? சங்கராஜய போற்றி போற்றி என்றும், அலை புனல் சேர் செஞ்சடயம் ஆதி என்றும், ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. அந்த பாட்டு தான் சரியின். அதை வைத்துதான் அதை அதையும் ஒப்பிடலாம். அதனால அப்ப புகழ்ந்துரையேன், என்ன புகழ்ந்தனும்? சங்கரா இல்ல, நமக்கு திருவாசகம் தெரிஞ்சது, அருமையா என்ன செய்யலாம்? ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, அருமையா தெரிஞ்சது. தெரிஞ்சது அது சொல்லலாம், தெரியல நம்ம வாயினால ஏதோ பெருமானே நான் அவ்வளவுதான் எனக்கு தெரியுதுப்பா, என்னை நீதான் பாட்டு வேற யாருப்பா இருக்கிறா என்று சொல்வதெல்லாம் போற்றியவர்கள் தான், அவ்வளவுதான் என்ன செய்யணும். எனவே இங்க என்ன செய்யணும்? பூமாலை புனிந்து ஏத்தி புகழ்ந்து பாடி. புகழ்ந்து பாடின்னு சொன்ன அந்த போற்றியாக இருக்கிற திருமுறைகளை சொல்லலாம், தாய்மானார் சொல்லலாம், அப்படி எல்லாம் சொல்லலாம். சரி, அதெல்லாம் ஒன்றும் தெரியல, என் வாயினால அப்படி என்ன செய்யணும் அது சொல்லலாம். திருமுருகாற்றுப்படையில முருகப்பெருமானை எப்படியெல்லாம் சொல்லி வாழ்த்தினார். அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருக, நசியனர்க்கு ஆர்த்தும் இசை பேரால, அலந்தோர்க்கு அழிக்கும் புலம்பூன் சேய், இப்படியெல்லாம் சொல்லி முருகா என்று படிக்கிறார். ஆகவே மலர் கொண்டு இப்படியெல்லாம் வழிபாடாற்றியமைக்கு சான்று இருக்கிறது சங்கலிங்கில்லி, பின்னால் இருக்கிற திருமுறைகளும். அதனால் எனவே புகழ்ந்து பாடி, எப்படி? பூமாலை புனிந்துரையேன், புகழ்ந்துரையேன், புத்தேடி கோமான் திருக்கோயில் தூகேன். இந்த தூதல் தூதல்னா கூட்டுதல் அர்த்தம். அதுக்கு பேரு என்ன, நல்ல அருமையான தமிழ் சொல், அலகிடுதல். அலகிட்டு மெழுக்கும் இட்டு அலகிடுதல் கேட்டேன். ஆனா லானா அந்த லானா இல்ல, அலகிடுதல் லானா அந்த சின்ன ஒரு பழஞ்சக்கரை அந்த லானா அலகிடுதல் அப்படின்னா கூட்டுதல் என்று பொருள். அருமையான தமிழ் சொல் அலகிடுதல். அதுதான் நம்ம என்ன பண்ண கேட்டா விளக்கமாறுன்னு ஆரம்பிச்சோம். நம்ம கிராமங்கள் என்ன இருக்கு, விளக்கமாறு. ஏன்னா விளக்கம் செய்கின்ற அந்த மாறு தோகை. இப்ப அதுவும் போட்டு ஏன் எல்லாம் மொசக்கையா வந்த பிறகு விளக்கமாறு ஐசி விளக்கமாறு அப்படின்ட்டு போகுது. ஆமா ஆமா, இனிமே வருகிற தாய் குலத்துக்கு என்ன தெரிய போகுது, நியூது கழுவுறதோட சரி கூட்டுறதுன்னு அப்படின்னா என்ன அப்படி கூட்டுறது, அது கூட்டுறதுங்கிறது அப்படி போடுது போயே கூட்டுறது. பழைய காலத்துல இருக்கவங்களுக்கு அதே போல உரல் உலக்க இதெல்லாம் பொருட்காட்சிக்கு போட வேண்டியது. என்ன பண்றது, ஏன் உரல் எது உலக்க எது இதெல்லாம் அதே நேரி உலக்கங்குது, அது என்ன பண்றது என்ன, அதுல தாண்டி தானியத்தை போட்டு குத்துவாங்க. அடியே இவ்வளவு பெரிய தானியத்தை நம்ம குத்த முடியுமாடி, மிஷின்ல கொடுத்தா 10 நிமிஷத்துல அரைச்சு கொடுத்துருவா மக்கு அப்படின்னு போடுவோம். அதனால உரல் உலக்கை ஆகிய இத்தியாதி விளக்கம் ஆறிவை எல்லாம் எங்க போடும், பொருட்காட்சி வைத்து. இது 20ஆம் நூற்றாண்டிற்கு முன்னர் இது வந்து ஒரு தூய்மை செய்வதற்குரிய ஒரு கருவி, ஐசி தூய்மை செய்வது கருவி. இவ்வளவு நீளம் இருக்குது, இதை வச்சு தூய்மை செய்வாங்க நம்மள அந்த காலத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு போது போ. இப்பவே போயிட்டது இன்னும் போயே போடுவோம். எனவே அழகிட்டு மெழுக்கும் இட்டு என்று சொன்னார். இங்கே புத்தேடில் கோமானின் திருக்கோயில் தூகேன் அப்படின்னு நான் அழகிடு அது நான் கூட்டவில்லை, மெழுகேன் அங்க மெழுக்கும் இட்டுனர் அப்பர் சுவாமிகள். இங்க மெழுக்கிட்டு ரெண்டு பாட்டு ஒரே ஒரு மாதிரி தான். நிலைபெருமாறு எண்ணுதியல்ங்கிற பாட்டு அப்பர் சுவாமிகள் பாடலை வைத்துக் கொண்டு இந்த ஆமாறும் திருவடிக்கை என்ற திருவாசத்தை வைத்தால் அப்படியே இணைந்து பொருள் தருகிறது. ரெண்டும் சரியை பத்தி பேசுகிறது, சரியை பத்தி. இப்படி எல்லாம் வருகின்ற பொழுது நீங்க நாளைக்கு பிறகு எல்லாம் அழகா படிச்சுட்டு திருமுறைகளில் சரியை என்று ஒருத்தன் எழுதலாமே தீசிஸ், அருமையா ஆய்வு எழுதலாமே. திருமுறைகளில் சரியை, திருமுறைகளில் கிரியை, திருமுறைகளில் யோகம், திருமுறைகளில் ஞானம் கொள்ளலாம். ஒரு பய எழுதல் என்ன எழுதலாம், 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 வரணும் வரணும் கூட உண்மையா. அதனால 12 திருமுறைகளும் சரியை பற்றி எங்கெங்கே பேசப்படுகிறது ஒரு எண்ணம் வேணாமா, கிரியை பற்றி எங்கெங்க பேசப்படுகிறது ஒரு எண்ணம் வேணாமா, செய்ய வேணாமா, எதுக்கு அதெல்லாம் செய்ய போறோமோ அல்லவா சிவ சிவ. அதனால இங்க திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். அது என்னது கூத்தாடுவது அப்படின்னு கேட்டா நினைச்சு போய் இப்படி ஒரு ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம் போடுறதில்லை, தன்னை மறந்து ஆடுவது. கூத்தாடுதுன்னா ஒரு 5 நிமிஷம் யாராவது கூத்தாடி எங்கேயாவது ஆடினதை பார்த்துட்டு அப்படி வந்து இப்படி அப்படி 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 ஆடணும்னா இது ஏதோ குலையும் போச்சுன்னு அர்த்தம். தம்பி நல்லா தான் இருந்தாயா, கீழ்ப்பாக்கத்தில் கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க கூத்தாடுதல் என்பது என்ன கேட்டா தன்னை மறந்த நிலையில் தாமே வருவது, தாமே வருவது. அதனால கூத்தாடேன். அப்போ இந்த ஒன்றுமே செய்யலையே ஆமாறுங்கிற வழியில அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் ஒன்றுரையேன் புத்தேடி கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். ஒண்ணுமே செய்யும் போது என்னன்னாரு, இந்த ஆன்மை எங்க கடத்தற போகுது, சாமாரே விரைகின்றேன். இது என்ன பண்ண பண்றது, மீண்டும் மீண்டும் செலுத்தி எடுத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்பர் சுவாமிகள். பெயர்க்கும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, இதே வேலையாடா நமக்கு, பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது தான் வேலையா, இந்த வேலைக்கு தான் வந்தமா, இதுதான் நமக்கு வேலையா இல்லையே. ஆதலால் இந்த பிறப்பை நீக்கி சிறப்பை பெறுவதல்லவா அந்த ஆன்மா செய்ய வேண்டிய பகுதி, அதை செய்யாம இருக்குதா எப்படி பயன்படும். அதனால் சாமாரே விரைகின்றேன். ஆகவே இந்த ஆன்மா எதற்குன்னு கேட்டா பொழைக்கிற வழி தெரியல, இதுக்கு என்ன பண்ணது, செத்து செத்து பிறக்க போகுது, செத்து செத்து பிறக்க போகுதான் இல்ல. பூரண சுவாமிகள் எங்களுக்கு மறக்க முடியுமா, பூரண சுவாமிகளை நானும் மறக்க மாட்டேன், இப்ப ஐயா எல்லாம் மறக்க மாட்டேன். ஏன்னா 4-5 ஆண்டுகள் அங்கே இருந்து அருமையாக படித்தவர். அல்ல குரணசாமிகள், செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கி இரையாடியருடே, எங்க வைசிரங்கோயில் இருக்கிற முருகப்பெருமானை பாடுபோது, செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கீரையாடியருளே, செத்து செத்து பிறக்கின்ற தெய்வங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கின்ற முருகா நீ செங்கீரையாடு. அப்போ தெய்வங்கள்லயும் செத்து பிறக்கிற தெய்வம் தெய்வமாகாது, சாவாதிருக்கிற தெய்வம் தான் என்று நிலையாக இருக்கிற தெய்வம். அதனால்தான் ஔவையார் வாழ்த்தினார், நெல்லிக்காய் கொடுத்த உடனேயே அதிகமானி வாழ்த்துகின்ற பொழுது யாரை போல வாழ்க என்றார், நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணி. நீலகண்டத்தை வைத்திருக்கிறானே பெருமான் ஒருவன், அவனை போல நீ வாழ்க. ஏன், அவன் தான் செத்து பிறவாதவன், செத்து பிறவாதவன். உடனே இளங்கோடிகள், பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும், எந்த காதை அல்ல, இந்திர விழுவூர் எடுத்த காதையாக இருக்கலாம், இந்திர விழவூர் எடுத்த காதையாக இருக்கலாம், முதல் மூணு காதை. அது பூம்புகார்ல என்னென்ன கோயில் இருக்குன்னு சொல்றார், சொல்லும் போது முதல்ல எது சொல்றார், பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும், அறுமுக செவ்வேள் அநீதிகள் கோயிலும், முருகப்பெருமான் முதல்ல இங்கதான் சொன்னார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது இன்னொரு விளக்கி சொன்னார், தொகுத்து சொல்லுகிறார், முதல் விடி நாட்டத்து இறையோன் முதலா பதிவாள் சருக்கம் ஈரா. யார முதன் வச்சார், முதல் விடி நாட்டம் நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானுடைய கோயில் முதலாக மற்ற எல்லா தேவதைகளும் இருந்தது. அப்ப எதுக்கு முதன்மை கொடுக்கிறாங்க, பெருமானுக்கு முதன்மை கொடுக்கிறார்கள். யாரு, இளங்கோடிகள் கொடுக்கிறார், தேரநாட்டு மன்னரின் தம்பி இளவன். அதனால சைவ சித்தாந்தமோ அல்லது நம்ம சிவநெறியோ திருமுறைக்குத்தான் வந்ததில்ல, திருமுறைக்கு முன்னமேயே அந்த சிவநெறி அருமையாக தலைத்தது, சந்தேகம் இல்லை. ஆகவே எனவே பிறவாயாக்கை பெரியோம் என்று சொல்லுவோம். இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமாண்டுகானி, அந்த பெருமானி திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன், சாவதற்குதான் போற வழி காக்க தவிர ஆமாறு தெரியாமல் இருக்கிறேன். சதுராலே சார்வாணி, அது என்னது பாருங்க, சதுராலே சார்வாணி, முறையாக இந்த மாதிரி கோயில் அலைகிடுதல், மெழுக்கிடுதல், பூமாலை புனைந்தல், புகழ்ந்துரைத்தல், இதான் நெறியான முறை. இதை நான் ஒன்று செய்யாமல் குறுக்கு வழியில, என்ன குறுக்கு வழியினர், நல்ல திருநீர் எப்படி பூசுறாங்கன்னு பாக்கிறது, எத்தனை அங்குலம் பூசுறாங்கன்னு பாக்கிறது, அது மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது. அது திருநீரா அல்லது வேற எதுவோ, ஏதோ ஒன்று வெள்ளையா இருக்கிறது என்று, கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ என்னும் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. 16 இடங்கள்ல இருக்கணும் இருக்கு, அதுவும் தெரியாது. இது எங்கெங்க எத்தனை அங்குலம் இருக்கணும் இருக்கு, அதுவும் தெரியாது. ஏதோ அவர் பூசுறாருன்னு நம்ம போய், அவர் போறாருன்னு நம்ம போய், அவர் ஏதேனும் தன்னை மறந்து பாடும்போது நமக்கு தன்னை மறக்க முடியல, தாம் ஏதோ மறந்த மாதிரி பாவித்து. ஆகவே என்னன்னா, நாடகம் நடிக்கிறேன், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, பின்னால் அவர் சொல்ல போறார். ஆகவே சதுராலே சார்வான் என்ன அர்த்தம்னு கேட்டா, எனக்கு உண்மை நிலை இல்லை, சதுரன நாடகமா நடிக்கிட்டு இருக்கேன், அடியார் போல நடிச்சிட்டு இருக்கேன். இப்படி இருந்தா எப்படி கிடைத்திடுவேன் என்று சொல்றது, இதெல்லாம் அவர் நடத்த அப்படியே செய்யாதா. தங்க கம்பியவர் நம் நிலையை எடுத்து தான் நிலையில வைத்துக் கொண்டு பேசுகிறார், அவர் தங்கமானும் இல்லைன்னா அவர் எப்படி பெருமான் வந்து குருநாதனாக இருந்து ஆட்கொண்ட அவ்வளவு பெருந்தகையவர். ஆனாலும் இப்படி சொல்லுவதனுடைய காரணம், நம் போன்றோருடைய நிலைமையை தாம் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார், இப்படிலாம் நான் இருக்கிறேனே என்று சொல்லுவார். சதுராலி சார்வாணி, நான் எப்படி சார்ந்து கொண்டிருக்கிறேன், நடித்துக் கொண்டு போவேன் அவ்வளவுதானே தவிர உண்மை நிலையில் நான் இல்லை என்று தம்மை பற்றி ரொம்ப தாழ்வாக சொல்கிறது. அப்புறம் அடுத்தது சார்வாணி என்ற அந்த பாடல் நிறைவு பெறுகிறது. எனவே அந்த வான்கிற சொல்லை அடுத்துக்கிட்ட எழுதுகிறார். ஏன், இது வந்து அந்தாதியாக இருப்பதனால் அல்லவா, ஒரு சொல்லுடையது. அதனால வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாய், பெருமான் எப்படி இருக்கிறான், எல்லாமாக இருக்கிறான். வானாகி பொருள் வேண்டாம், மண்ணாகி பொருள் வேண்டாம், வலியாகி அதான் கொஞ்சம் வேணா கடினமா இருக்கலாம். காற்றுன்னு அர்த்தம் வழி, காற்று. ஒளியாகி, ஒளின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒளி தருகின்ற பொருள் மூன்று என்னென்ன, நண்பகல்ல இருப்பது சூரியன், இரவில் வருவது மதியம், நம்முடைய வீட்டுக்கு விளக்கம் தருவது நெருப்பு. ஒளியாகி